அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதற்காகவும், இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும், நீங்கள் எழுதும் அன்பான கடிதங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாம் யாத்ராமம் 29:1 முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த 29 ஒரு நீண்ட அதிகாரம்தான். இதன் எல்லா பகுதிகளும் மிகவும் ஆர்வம் தரக்கூடியதாகவோ உற்சாகம் அளிக்கக்கூடியதாகவோ தெரியாது. என்றாலும் தூய ஆவியானவர் இந்த வசனங்களின் மூலமாகவும் நம்மோடு பேசுவாராக. இதிலே அநேக ஆவிக்குரிய சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், யாத்ராம் 29:1.
அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, ஒரு காளையையும் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக.
ஒரு விசுவாசியை பொறுத்தமட்டிலேயும் பரிசுத்தப்படுத்துதல் என்று சொல்லும்பொழுது அவன் தனக்குத்தானே செய்து கொள்ளும் எந்த காரியமும் அல்ல. இது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே செய்யும் ஒரு செயல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த பணியை அடிப்படையாக கொண்டது இது. அதை சார்ந்ததாகவே இந்த பரிசுத்தப்படுத்துதல் அமைய வேண்டும். வசனங்கள் 2-4 வரை பாருங்கள்.
புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி.
இந்த தண்ணீரினால் கழுவுவது என்பது மறுபிறப்பை குறிக்கிறது. தீத்து 3:5 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, அங்கே தண்ணீரினாலே கழுவுவது மறுபிறப்பு அடைவதற்கு சமமானதாய் இருக்கிறது. இப்பொழுது மோசே ஆரோனுக்கு உடைகளை உடுத்து வைக்கப் போகிறார். பாருங்கள், யாத்ராமம் 29:5-9.
அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதகத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக.
பரிசுத்தப்படுத்துதல் தேவன் செய்யும் ஒரு காரியம். ஆனால் இந்நாட்களிலே பரிசுத்தப்படுத்தும் ஆராதனை என்று சொல்லி அங்கே மனிதர்கள் தீர்மானம் எடுக்கும் தீர்மானங்களை குறித்து பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரிடத்திலே பெரிய பெரிய காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்க்கும்பொழுது அதை நாம் பூரணமாக நிறைவேற்றியதில்லை. நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக நான் செய்வேன் என்று சொல்லுகிற காரியங்களை விட தேவனுடைய பாதத்திலே வெறும் கையறலாக நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய முடியாத தன்மைகளையும் அறிக்கை செய்கிறவர்களாக, ஆண்டவரே மீதி காரியங்களை செய்யும்படியாக நாம் அவருடைய பாதத்திலே ஒப்படைப்பதுமே ஆகும். அருமையானவர்களே, நீங்கள் மோசேயினுடைய, எலியாவினுடைய அல்லது தாவீதினுடைய, சாமுவேலினுடைய ஜபங்களையும், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாய பவுலுடைய ஜபங்களையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தாங்கள் யார் என்ற அடிப்படையிலேயும் தாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்ற அடிப்படையிலேயும் அவர்கள் தேவனிடத்திலே எதையுமே வாக்கு பண்ணவில்லை. அருமையானவர்களே, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நாம் வெறும் கையறலாக, அவர் நம்முடைய கரங்களை நிரப்ப வேண்டும் என்ற தேவையை உணர்ந்தவர்களாக அவருடைய பாதத்திலே வருவதுதான் முக்கியம். யாத்ராமும் 29 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள்.
காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக, அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள்.
கவனித்தீர்களா? பிரதான ஆசாரியரும் அவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களும் காளையின் தலையின் மேல் கை வைக்க வேண்டும். தலையின் மேலே கையை வைக்கும் பொழுது ஏதோ ஒரு அற்புதமான சக்தி, ஆவிக்குரிய சக்தி கடந்து செல்வதாக அநேகர் எண்ணுகிறார்கள். அது அப்படி இல்லை. இவ்வாறு தலையின் மேல் கை வைப்பதற்கான நோக்கம் அது அல்ல. நாம் அவ்வாறு நம்முடைய கரத்தை இன்னொருவர் மேல் வைக்கும்பொழுது நம்முடைய கரத்தில் உள்ள விஷ கிருமிகள் அங்கே செல்லும். ஒரு மிருகத்தின் மேல் கையை வைப்பது என்பது ஒரு மிருகத்தை நம்மோடு அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. பாவியான ஒரு மனிதன் பலிபீட தண்டையிலே வந்து தான் கொண்டு வந்த மிருகத்தின் தலையிலே தனது கரத்தை வைக்கும்பொழுது அந்த மிருகமானது அவனுடைய இடத்தை எடுத்துக் கொள்கிறது என்பதையே அது தெரிவிக்கிறது. ஊழியர்களை நாம் பணித்தளத்திற்கு அனுப்பும் முன்னதாக நம்முடைய ஆலயங்களிலே அவர்களை பிரதிஷ்டை செய்கிறோம். அப்பொழுது ஊழியக்காரர்களாக தலை மேலே கை வைக்கும்பொழுது நம்முடைய சார்பாக பணித்தளத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதையே அது அடையாளப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஊழியக்காரருக்காக ஜெபிப்பதும் அவரை தாங்குவதும் நம்முடைய கடமை என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. இங்கே நாம் வசனத்திலே வாசித்த காளையானது ஆரோனின் இடத்தை எடுத்துக் கொள்கிறது. ஆரோனும் பாவியாய் இருக்கிறபடியினாலே அவனுடைய இடத்திலே அந்த காளையானது மரிக்கிறது. இது பாவ நிவாரண பலி என்று வாசிக்கிறோம். இந்த பலிகளை குறித்து நாம் லேவிய ராமத்திலே படிக்கும்பொழுது இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். ஏதேன் தோட்டத்திலேயும் ஒரு பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரத்திலே நாம் பார்த்த இந்த வெண்கல பலிபீடமானது பாவ நிவாரண பலி செலுத்துவதற்காக உள்ளது. இங்கே செலுத்தப்படும் முக்கியமான பலி அதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பாவ நிவாரண பலியாகவே எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். இந்த பலிபீடமானது நமக்காக அவர் செய்து முடித்ததை நமக்கு நினைப்பூட்டுகிறது. வசனங்கள் 26-27 பாருங்கள்.
ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய், அது உன் பங்காயிருக்கும். மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக.
லேவிய ராமத்திலேயும் ஒரு பலியின் ஒரு பகுதியானது ஆரோனுக்கும் அவனோடு பணிவிடை செய்த ஆசாரியர்களுக்கும் செல்லும் என்று நாம் பார்க்கிறோம். லேவியர்களுக்கு பயிர் செய்வதற்காக எந்த ஒரு நிலமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலே கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு தேவையான உணவை பலியின் மூலமாகவே தேவன் கொடுத்து வந்தார். லேவியர்கள் இந்நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்திலேயும் பின்னான காலங்களிலே தேவாலயத்திலேயும் பணிவிடை செய்ய வேண்டியவர்கள். எனவே காணிக்கையின் ஒரு பகுதியை பலியின் ஒரு பகுதியை அவர்கள் பெற்றுக் கொள்கிறவர்களாயிருந்தார்கள். வசனங்கள் 38-40 வரை பாருங்கள்.
பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக.
கவனித்தீர்களா? இந்த தகன பலியானது தொடர்ந்து செலுத்தப்பட வேண்டிய ஒரு பலியாயிருக்கிறது. இந்த தொடர்ச்சியாக செலுத்தப்பட வேண்டிய தகன பலியை குறித்து லேவிய ராமத்திலேயும் நாம் பார்க்க போகிறோம். இது அனுதனமும் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பலி. ஒரு ஆட்டுக்குட்டி காலையிலேயும் மற்றும் ஒரு ஆட்டுக்குட்டி மாலையிலேயும் பலியிடப்பட வேண்டும். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஜனங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் தங்களுடைய பாவத்திற்காக தங்களுடைய இடத்திலே மற்றொருவர் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவ்வாறு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். பாவத்திற்காக இரத்தமானது சிந்தப்பட வேண்டும். எபிரேயர் நிருபத்திலேயும் இந்த சத்தியத்தை நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். எபிரேயர் 9:26 வசனத்தை பாருங்கள். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இந்த வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியாக மரித்ததை குறித்து சொல்கிறது. காளைகளின் ஆட்டுக்கடாக்களின் ஆட்டுக்குட்டிகளின் இரத்தமானது பாவத்தை எடுத்து போட முடியவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை எடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பலி போதுமானது. பாவத்திற்காக கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்துவிட்டார். அவர் ஒரே தரம் மரித்து உயிரோடு எழுந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் தொடர்ந்து யாத்ராமும் 30 அதிகாரத்தையும் சற்றை பார்ப்போம். இங்கே தூபம் காட்டுவதற்கான தூப பீடத்தை குறித்து வாசிக்கிறோம். இது தேவனை ஆராதிக்கும் ஒரு அற்புதமான அதிகாரமாய் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பகுதியை நன்றாக பார்ப்போம் என்றால் அதுதான் பரிசுத்த ஸ்தலம். இங்கே 3 பொருட்கள் இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறதா? இவை ஒவ்வொன்றுமே தேவனை தொழுது கொள்வதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. சமூகத்து அப்பம் வைக்கும் மேஜை குறித்தும் விளக்கு தண்டை குறித்தும் ஏற்கனவே நாம் பார்த்தோம். அங்கேயும் ஒரு பீடம் இருக்கிறது. இது தூபம் காட்டுவதற்கான பீடம். சமூகத்து அப்பம் வைக்கும் மேஜையும் பொன் குத்து விளக்கும் தேவனுடைய ஜனங்கள் கூடி ஐக்கியம் கொள்வதை குறிக்கிறது. இது ஒன்றாக கூடி ஒருவரை குறித்து ஒருவர் குறை பேசும் இடமல்ல, அன்றொராய் இயேசு கிறிஸ்துவிலே ஆத்தும பசிதீர நாம் புசிக்கும் இடம். அது ஒரு விருந்து சாலை. இந்த தூப பீடமானது ஜெபிக்கும் இடமாயிருக்கிறது. முதல் 2 வசனங்களை பாருங்கள். யாத்ராமும் 30 அதிகாரம் 1-2 வசனங்கள்.
தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாயிருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோட ஏகமுமாயிருக்க வேண்டும்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அளவுகள் இது ஒரு சிறிய பீடம் என்பதை நமக்கு காட்டுகிறது. தொடர்ந்து 3-4 வசனங்களையும் கவனியுங்கள்.
அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக.
பார்த்தீர்களா, இந்த பீடத்திலும் கூட 2 மூலைகளிலேயும் பொன் வளையங்கள் உண்டாக்கப்பட வேண்டும். இது எதற்காகவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு செல்லும் பொழுது ஆசாரியர்கள் இதை தங்களுடைய தோள்களிலே சுமந்து செல்வதற்காக அவ்வண்ணமாய் செய்யப்பட்டது. 8 புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வாறு அந்த ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்பதை குறித்து விபரமாக பார்க்கிறோம். யாத்ராமும் 30:6 வசனத்தை கவனியுங்கள்.
சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய்.
இந்த பீடம் எங்கே வைக்கப்பட வேண்டுமென்றால், பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே தொங்குகிற திரைக்கு மிக அருகிலே பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட வேண்டும். திரைக்கு அந்த பக்கம் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். கர்த்தரை தொழுது கொள்ளும் இடமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த தூப பீடம் காணப்பட வேண்டும். வசனங்கள் 7-8 பாருங்கள்.
ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே.
கவனித்தீர்களா, இந்த பீடமானது எந்த பலியையும் செலுத்துவதற்காக அல்ல. வசனம் 9.
அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம்.
ஆம், தூபம் மட்டுமே இந்த பீடத்தின் மேலே காட்டப்பட வேண்டும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வகையான தூபம்தான். ஆசாரியன் உள்ளே சென்று காலைதோறும் அதன் மேலே சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையிலே விளக்கேற்றும் போதும் அதன் மேலே தூபம் காட்ட வேண்டும். மட்டுமல்ல, விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். அருமையானவர்களே, இந்த பீடமானது ஜபத்தை குறித்து பேசுகிறது. இது நமக்கு எப்படி தெரியும் என்றால், வேத புத்தகத்திலே மற்ற இடங்களிலேயும் இந்த தூபம் என்பது ஜபத்திற்கு இணையாக பேசப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சங்கீதம் 141:2 என்ன சொல்கிறது? என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் இதை குறித்து ஒரு காட்சி இருக்கிறது. கவனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 8:3 வசனம்.
வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து
பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மற்றும் ஒரு வேத பகுதியும் பார்ப்போம். லூக்காளின் சுவிசேஷம் 9:9. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். இங்கே நாம் சகரியாவை குறித்து வாசிக்கிறோம். சகரியா லேவி கோத்திரத்தான். அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்தான். அந்த தூபம் காட்டும் பீடத்திலே பணி செய்யும்படியாய் அவன் சென்றான். வைத்தியனாகிய லூக்கா புதிய ஏற்பாட்டிலே சகரியாவிலிருந்து ஆரம்பித்து கூறுகிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட 400 அமைதியான காலத்தை அங்கே தேவன் கலைக்கிறார் என்று சொல்லலாம். ஏனென்றால் அநேக காலங்களுக்கு பிறகு சகரியாவிற்கு அங்கேதான் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. இந்த தூபமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆரோன் பணிவிடை செய்யும் பணிவிடைக்காரனாயிருந்தான். ஒரு வகையிலே ஆரோன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாயிருக்கிறார் என்று கூட சொல்லலாம். என்றாலும் எபிரேயர் 7 நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மெல்கிசெதேக் முறைமையின்படி ஆசாரியராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9 நாம் வாசிக்கும் பொழுது சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே தூப பீடமானது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிறதாயிருக்கிறது. ஒருவேளை எபிரே ஆக்கியோனுக்கு அந்த பீடம் எங்கே வைக்கப்பட வேண்டும் என்று தெரியாமல் எழுதினாரோ என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, எபிரேயருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலான அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டுவிட்டது. அன்னூரா இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டுவிட்டது. அவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு சென்று விட்டார். இப்பொழுது அந்த தூப பீடமானது பரலோகத்தில் இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறோம். அவரே நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். கிறிஸ்து பரலோகத்திலே இருக்கிறார். அவர் இருக்கும் இடத்தை குறிப்பதுவே இந்த தூப பீடமாயிருக்கிறது. நாம் தேவனிடத்திலே ஜபத்திலே வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் செல்ல வேண்டும். இந்த அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டுவிட்டேன், நான் நேரடியாக தேவனிடத்திலே செல்ல முடியும் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் அவ்வாறு செல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாகவே நீங்கள் தேவனிடத்திலே செல்ல முடியும். அவரே உங்களை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே எடுத்துச் செல்கிறவர். அவரே எனக்காகவும் உங்களுக்காகவும் இன்றைக்கும் பரலோகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரதான ஆசாரியன் தூப பீடத்தண்டையிலே தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். அது அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை உண்டு பண்ணும் காரியம். இன்றைக்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் ஜெபித்துக் கொண்டிருப்பதை எண்ணும்பொழுது நமக்கும் அது எத்தனை மகிழ்ச்சியானதா இருக்கிறது இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக ஜெபிக்கிறதில்லை. இதை குறித்து உங்களுக்கு தெரியுமா? யோவான் 17 அந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். 9 நாம் பார்க்கும்பொழுது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்து இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவரை உண்மை உள்ளவராக காண்பிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்திற்காக மரிக்க முடிந்தது. இப்பொழுது பரலோகத்திலே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடிகிறது. இவ்வாறு அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக ஜெபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் நமக்காக பரலோகத்திலே இருப்பது எத்தனை மகிழ்ச்சியான ஒன்று இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியங்களினாலேயே இன்றைக்கும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். எபேசியர் 3:5 பார்ப்பீர்கள் என்றால், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலேதான் பிதாவாகிய தேவன் நம்மை பிரியமானவர்களாக ஏற்றுக்கொள்கிறார். மத்தேயு 17:5, மார்க்கு 9:7, மேலும் லூக்கா 9:35 பிதாவாகிய தேவன் சொல்வது என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். அவருக்கு நாம் செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் மூலமாக நாம் ஜீவிக்கவும் வேண்டும். யோவான் 14 அதிகாரம் 14 வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். பரிசுத்த ஆவியிலே ஜெபிப்பது என்பது இதுதான். அருமையானவர்களே, நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? இந்த தூப பீடமானது மற்ற பொருள்களை விட வித்தியாசமானதாக தனித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆசாரியன் மட்டுமே அந்த பணிவிடையை செய்ய முடியும். உசியா ராஜா இந்த பணிவிடையை செய்ய முற்பட்ட பொழுது தேவன் அடித்ததினாலே அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது என்பதை நாம் 2 நாளாகமும் 26 அதிகாரம் 16 முதல் 21 வசனங்களிலே பார்க்கிறோம். கவனித்தீர்களா? ஆசாரியன் மட்டுமே ஜெபிக்க முடியும். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியுமே ஆசாரியனாய் இருப்பதனாலே ஒவ்வொரு விசுவாசியுமே இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்க முடியும். இன்று சில தவறான போதனைகள் இவ்வாறு சொல்கிறது. ஒரு மனிதன் தன் இஷ்டம் போல பாவமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தவனாக இருந்து கொண்டு பிரச்சனை வரும்பொழுது அவனுடைய தாயார் ஆஸ்பத்திரியிலே உயிருக்காக போராடும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்தாலும் அவனுக்கு பதில் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வசனம் அவ்வாறு சொல்லவில்லை. இதை குறித்து நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தூப பீடத்தண்டையிலே ஆசாரியர்கள் மட்டுமே செல்ல வேண்டும். பாவியான மனிதன் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் உண்டு என்றால், தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்பதுதான் அந்த ஜெபம். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். யாத்ராமும் 30 அதிகாரம் 8 வசனத்திலே நாம் வாசித்த பொழுது, உங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே என்று வாசிக்கிறோம். இப்பொழுதும் தொடர்ச்சியாக கர்த்தருக்கு துதி உண்டாகிக் கொண்டே இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாய பவுல் சொல்லியிருக்கிறார். காலையிலேயும் மாலையிலேயும் பீடத்திலே தூபமானது காட்டப்பட வேண்டும். தூப பீடத்திலே தூபம் காட்டும்படியாக ஆசாரியன் கூடாரத்திற்குள்ளே செல்லும்பொழுது அங்கே சில நிமிடங்கள் அவன் இருப்பான். அங்கே செலுத்தப்பட்ட தூபத்தின் அந்த வாசனையானது அவனுடைய உடையிலே தங்கியிருக்கும். கூடாரத்தை விட்டு அவன் வெளியே வரும்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த வாசனையை உணர முடியும். அப்பொழுது அவர்கள், இவன் எவ்வளவு வாசனையாயிருக்கிறான் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் இருக்கிற அநேக பரிசுத்தமானுடைய வாழ்க்கையிலே குறை என்னவென்றால், சரியான தூபத்தை அவர்கள் செலுத்துகிறதில்லை. சரியான தூபமானது ஜபமாகும். உங்களுடைய ஜபங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே சுகந்த வாசனையாயிருக்கட்டும். அது உங்கள் உடையிலேயும் வாசனையை காண்பிக்கும் காரியமாயிருக்கட்டும். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே தேவையான அளவு ஜபத்திலே செலவு செய்வீர்கள் என்றால் அதுவே சிறந்த தூபமாகும். ஜபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் ஜெப தூபங்களை நீர் ஏற்றுக்கொள்கிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவத்திற்காக இயேசு பலியானதினாலே எங்களையும் நீர் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் ஆக்கியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே உம்மோடு ஐக்கியப்படும் நேரம், ஜெப நேரம் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாயிருக்கட்டும். ஆத்ம பாரத்தோடு ஜபிக்கிறவருடைய ஜபத்தை கேட்டு குடும்பங்களிலே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வராதவர்கள் உமை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தருளும். திருச்சபைக்காக ஜபிக்கிற ஊழியக்காரர்களுடைய ஜபங்களை நீர் கேட்டு திருச்சபையிலே உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதரர்களையும் சகோதரிகளையும் உம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவருடைய அனுதின தேவைகளிலேயும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை நீர் கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வசனங்களை நாங்கள் கருத்தோடு படித்துக் கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் நீரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஏசாயா 61:7.